கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். யாத்ராமம் 40 33 வசனத்திலிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம்.
பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்த மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள்.
இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறதால், பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்று பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாக மோசே வேலையை முடித்தான். ஸோ மோசஸ் ஃபினிஷ் த ஒர்க். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. Then a cloud covered the tent of congregation. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. The glory of the Lord filled the tabernacle. இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The final stage of the third Exodus. மூன்றாம் யாத்திரையினுடைய கடைசி பகுதி, கடைசி கட்டம் அல்லது கடைசி பகுதி அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். மூன்றாம் யாத்திரையினுடைய கடைசி பகுதி, The final stage of the third Exodus. நம்ம எல்லாரும் தேர்ட் எக்ஸடஸில் இருக்கிறோம், மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறோம். ஆமென். We are in the third Exodus. அந்த மூன்றாம் யாத்திரையிலே இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்றால், ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அவர் ஜேர்னி. நம்முடைய எக்ஸடஸ்னால் ஜேர்னின்னு அர்த்தம், பிரயாணம்னு அர்த்தம். இப்பொழுது அந்த மூன்றாம் யாத்திரையில் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். வி ஆர் ஆல்ரெடி இன் த ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஜேர்னி. நமக்கு வயசாகும் பொழுது நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து நம்ம பிறக்கிறோம், பிறந்து பின்பு அடி எடுத்து வைக்கிறோம். தாய் வந்து அடி எடுத்து வைக்க கற்றுக் கொடுக்குறார். முதல் ஸ்டெப்பு வைக்கிறோம், அதிலிருந்து நம்ம இத்தனை வருஷமாக எத்தனையோ ஸ்டெப்பு வச்சுருக்குறோம். நம்ம எத்தனை ஸ்டெப்பு வச்சோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கணக்கில் வச்சுருக்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார். நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. God numbered our hairs. ஆண்டவர் நம்முடைய ஹேர் இது எத்தனாவது முடின்னு அவருக்கு தெரியும். எத்தனை விழுந்து போச்சு, எத்தனை இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியும். ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக அவர் வந்து நம்மளை வந்து கணக்கு வச்சிருக்கிறார். கடைசியாக நம்ம ஒரு ஸ்டெப்பு வைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிலேருந்து லாஸ்ட் ஸ்டெப்பு வரைக்கும் அது ஒரு ஜேர்னியாக இருக்கிறது, ஒரு பிரயாணம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணமாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் இதை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இப்பொழுது அவ்விதமான ஒரு சூழ்நிலை இல்லை, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அது ஒருவேளை நமக்கு சமீபமாக அது இல்லை என்றாலும், நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம், நம்முடைய வாழ்க்கையின் யாத்திரை வந்து அது சமீபமாக இல்லை என்றால் சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம எல்லாருடைய பிரயாணமும் ஸ்டாப் ஆகிடும். நம்ம உலகத்தில் அடி எடுத்து வைக்கிறது எல்லாருடைய பிரயாணமும் ஸ்டாப் ஆகிடும். ஒரே நேரத்தில் நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமீன். அதுதான் நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். அது சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பிரயாணம் இருக்கிறது. ஆனால் சபையானது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அது வந்து இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸில் இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு உண்டு. 34 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று.
33 வசனம், கடைசி வசனம், கடைசி பாகம்.
இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
இவ்விதமாக மோசே வேலையை முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க். அவன் தன்னுடைய வேலையை முடித்தான். மோசஸ் ஃபினிஷ்ட். என்னென்ன காரியங்களை கர்த்தர் மோசேக்கு சொன்னாரோ அதையெல்லாம் அவன் முடித்தான். பைபிள் என்ன சொல்லுகிறது? மோசஸ் பீயிங் த ப்ராஃபட், மோசே தேவனுடைய தீர்க்கதரிசி. ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். அவன் தன்னுடைய வேலையை முடித்தான். கர்த்தர் அவனை வந்து காட்சியை விட்டு எடுத்துக்கொண்டார். God has been taken off the scene because he has already finished his job. அவன் தன்னுடைய வேலையை முடித்ததினாலே கர்த்தர் பின்பு அவனை எடுத்துக்கொண்டார். Finish his job. அவனுடைய வேலையை முடித்தான். அதே போல் நம்முடைய வேலையை முடிக்காத பட்சத்தில் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. Nothing can take us away in this life journey unless we are done. நம்மை கொண்டுள்ள வேலை முடியாத பட்சத்திலே எந்த காரியமும் நம்மை வந்து இந்த உலக பிரயாணத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் நம்முடைய விசுவாசம். எந்த காரியங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நத்திங் கேன் டேக் அஸ் அவே இன் திஸ் லைஃப் ஜேர்னி அன்லஸ் வி ஆர் டன். நாம் அந்த வேலையை செய்து முடிக்காத பட்சத்திலே எடுத்துக்கொள்ள முடியாது என்று விசுவாசிக்கிறோம். என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு ஜாப் வைத்திருப்பார் என்றால் அது முடியாத பட்சத்திலே எந்த காரியமும் என்னுடைய லைஃப் ஜேர்னியிலிருந்து என்னை எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல தான் உங்களையும். இப்பொழுது மோசே என்ன செய்கிறான்? மோசே அவனுடைய வேலையை முடித்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அநேக நேரங்களிலே நமக்கு சோதனைகள் வரலாம். நம்ம மரண தருவாயில் இருக்கலாம், மரணம் வருவது போல நமக்கு இருக்கலாம். அவ்விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவாக நமக்கு தெரியலாம். தட் இஸ் த எண்ட் ஆஃப் மை லைஃப் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மை எடுக்க மாட்டார். God cannot take us out of this life journey until he finishes with us. ஆண்டவர் நம்மை கொண்டுள்ள வேலையை நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை எடுத்துக்கொள்ள மாட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆமென். There must be a reason to God. ஆண்டவருக்கு ஒரு அங்கே ஒரு காரணம் இருக்கிறது. Taking off the scene, இந்த காட்சியை விட்டு மோசையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே ஒரு காரணம் இருக்கிறது. He has already finished his job. சொல்லி வந்து கொஞ்சம் குறுக்க வருது, கொஞ்சம் நீங்கள் கவனமாக கவனியுங்க. He has already finished his job. அவன் ஏற்கனவே தன்னுடைய ஜாப்பை முடித்து விட்டான். அதனாலே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்வதற்கு அது காரணமாக இருந்தது. அவனை காட்சி விட்டு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவனை வந்து ஆண்டவர் ஒரு டேபர்நாக்கில் உண்டு பண்ணும்படியாக சொன்னார். அந்த டேபர்நாக்கில் ஃபில்டு வித் க்ளோரி, ஃபில்டு வித் த கிளவுட் ஆஃப் காட், தேவனுடைய மேகமானது அந்த கூடாரத்தை நிரப்பும் பொழுது இதை மோசஸுடைய மினிஸ்ட்ரிக்கு முடிவு ஏற்படுகிறது. த க்ளோரி ஆஃப் த லார்ட் ஃபில் த டேபர்நாக்கில். த டென்ஸ் வாஸ் ஃபில்டு பை மோசஸ் அண்டர் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவன் பேழையை உண்டு பண்ணினான். ஒரு பின் கூட அவன் சொந்த இஷ்டமாக செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதின்படி தான் செய்யணும். அவனுக்கு ஒரு காட்சியை காமிக்கிறார். அவனை மலையிலே கொண்டு போய், சீனாய் மலை உச்சியிலே கொண்டு போய், ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு பொருட்களும் எப்படி டிசைன் பண்ண வேண்டும் என்பதை மலையிலே கொண்டு போய் அவனுக்கு காண்பிக்கிறார், விஷனில் காமிக்கிறார். நீ இதே மாதிரி செய்ய நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன்னுடைய சொந்த புத்தியை நீ பயன்படுத்தக்கூடாது. அதிக படிப்பு அதிக ஞானம் வந்து நம்ம சுய புத்தியில் கொண்டு சொல்லும். அதிக படிப்பு அதே போல் அதிகமாக நம்ம தெரியுது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம சுய புத்தியில் போயிடும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் தான் உதவி செய்யணும். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீர் தான் உதவி செய்யணும். நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எனக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு உதவி செய்யணும்னா நம்ம கரெக்டாக பிரசங்கம் பண்ணுவோம். நமக்கு படிப்பு அதிகமாயிடுச்சு, ஞானம் அதிகமாயிடுச்சுன்னு நினச்சோன்னா சுய புத்தியில் போயிடும். எல்லாத்தையுமே கத்தரை நம்பி தான் நம்ம செய்யணும். நமக்கு பலம் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. நமக்கு ஞானம் அறிவு இருக்குன்னு எல்லாம் செய்ய முடியாது. எல்லாத்தையும் நம்ம ஜெபத்தில் வச்சு அவரே டிபெண்ட் பண்ணணும். அவர் அப்படி தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், எனக்கு நீர் தான் சேர்த்து தரணும், நீர் தான் ஞானத்தை தரணும், நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி தான் நான் பிரசங்கம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லணும். அல்லது நான் வேறு மாதிரி கொண்டு போயிருவேன். அவர் காண்பித்த பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அந்த பேட்டர்னை விட்டு என் சுய புத்தியில் பேகும் பொழுது என்ன நடக்கும்னா அதை செஞ்சிடலாம், நான் தேவனுடைய மகிமே அதில் இறங்காது. அப்படி தான் நேரு உளியத்தில் திசை மாறி போகிறாங்க, அங்கே தேவனுடைய மகிமே அதை நிரப்பார். இந்த மெசேஜில் வந்து பாட்ஸ்வேர்டில் இருக்கிறவங்க அதிகமாக டீவியேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியும்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சால் சந்தோஷந்தான், பெருமை இனத்துக்கு வரணும், தன்னுடைய சுய பலத்தை ஏன் நம்பணும், அங்கே தான் மிஸ்டேக் வரும். அதனால தான் இன்றைக்கி நிறைய டீவியேஷன் மெசேஜில் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து தான் ஒன்றும் இல்லைன்னு ஜபத்தில் வச்சு அவன் பிரசங்கம் பண்ணால் கரெக்டாக, எந்த டீவியேஷனும் வராது, மிஸ்பிளேசிங் வராது, தவறாக பொருத்த மாட்டோம். ஏனென்றால் நமக்குள்ள அந்த கர்வம் வரக்கூடாது. எல்லாத்துக்குமே சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்மளால் செய்ய முடிஞ்ச காரியமானாலும் ஒருவேளை நம்ம அதை ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனாலும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லைன்னா நான் செய்ய முடியாது, எனக்கு வேறு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் செய்ய முடியாதபடி ஆயிரும். எல்லாத்துக்குமே நம்முடைய கிரேஸ் வேணும்னா அப்படி தான் ஜெபம் பண்ணுறது. செய்ய முடிஞ்ச காரியமானாலும் இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அதெல்லாமே ஜெபத்தில் வச்சுருவேன். எங்கே போகணும், எங்கே வரணும், நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன், என் மனசில் இப்படி வருது, அப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா அவர் நம்மளை டைரக்ட் பண்ணுவார், அப்பொழுது மிஸ்டேக் வராது. எல்லாம் ஆண்டவர் மோசையே ரொம்ப படித்தவன் தான், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன் தான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து உனக்கு நான் காண்பித்தபடி தான் நீ செய்யணும். யாத்ராமை 25:40
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக இரு.
இதோ மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மலையிலே நான் உனக்கு அதை காண்பித்திருக்கிறேன், அதன்படி தான் நீ செய்ய வேண்டுமே ஒழிய உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. Look that thou make them after their pattern which was showed thee in the mount. அந்த பேட்டர்ன் படி, அந்த மாதிரியின் தான் அந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் படி சின்ன ஒரு பொருள் செஞ்சால் கூட உன்னுடைய சொந்த ஞானத்தை அதில் பயன்படுத்தக்கூடாது. உலகத்திலே அதிக படித்தவன் மோசஸ். அந்த காலத்தில் அவனுக்கு ஈக்குவலாக யாரும் படிக்கலை. ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது என்றால், நான் உனக்கு காண்பித்தது தான், என்னுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் படி தான் நீ செய்யணும், ஓ இன்டெலிஜென்ஸ் படி நீ செய்யக்கூடாது. இதுதான் ஊழியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஊழியம். அந்த ஊழியந்தான் மகிமையிலே வருகையிலே முடிசூட்டப்படும். தங்கள் சுய இஷ்டத்தின்படி செய்கிறவங்க உடைய ஊழியமானது மகிமேலே முடிசூட்டப்படாது. முடிவு அதுதான். எல்லாமே நான் சொன்னபடிதான் செய்யும் அப்படின்னு கர்த்தர் முதல்ல சொல்லிட்டார். ஆசரிப்பு கூடாது செய்வதற்கு முன்னதே நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லிட்டார். நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதன்படியே அவன் எல்லாவற்றையும் செய்தான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஸோ மோசஸ் ஃபினிஷ் த ஒர்க். அவனது எல்லாத்தையுமே கர்த்தர் சொன்னபடியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அங்கே மேகம் வந்து கூடாரத்தை அங்கே மூடினது. 34 வசனம்,
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை.
Then a cloud covered the tent of congregation. அது வந்து அங்கே மேக ஸ்தம்பம் அங்கே வந்தது. And the glory of the Lord filled the tabernacle. அவன் வேலையை முடிக்காத பட்சத்திலே அந்த குளோரி வரல, அந்த கிளவுடு வரல. அவன் ஆண்டவர் காண்பித்த அந்த மாதிரியின்படியே செய்யும் பொழுது இப்பொழுது எல்லாத்தையும் முடித்த பிறகு க்ளோரி ஃபில் த டெம்பிள், மகிமையானது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிவிட்டது. த க்ளவுட்ஸ் அல் கவர் இட் இன்சைட் அண்ட் அவுட், உள்ளையும் வெளியே நிரப்பினது. யூ கேன் விட்னஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். மோசே இப்பொழுது அந்த பிரசன்ஸ் அங்கே வந்து இறங்கினதுக்கு சாட்சியாக இருக்கிறான். அவன் அதை பார்க்கும் பொழுது அது ஒரு சாட்சியாக இருந்தது. கர்த்தருடைய அந்த நோக்கமானது நிறைவினது, நிறைவேறினது. த பர்பஸ் ஆஃப் காட் கம்மிங் ஓவர், அது வந்து நிறைவேறினது. அப்பொழுது பிரசன்ஸ் அங்கே வந்தது. இதை மோசஸை வந்து இப்பொழுது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளலாம், அவனை காட்சியை விட்டு எடுத்துக்கொள்ளலாம், அவனுடைய வேலையை எல்லாத்தையும் அவன் முடித்து விட்டான். ஆமீன். அதே போல் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் சரீரமாகிய சபை. 7 சபை காலங்களாக கட்டி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து 7 சபை காலங்களாக கட்டி கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக இதோ ஹெட்ஸோன் வருகிறது. கடைசியாக ஹெட்ஸோன் அப்படி வரும் பொழுது எல்லாத்தையும் இங்கே முடியும் பொழுது என்ன செய்கிறது என்றால் இது வந்து மகிமினால் நிரப்பப்படும். கர்த்தர் கடைசியாக பிரதர் பென்காமை கொண்டு வருகிறார். அவர் வந்து மனவாட்டிக்குரிய எல்லா மெசேஜையும் கொடுத்து விட்டார். 1120 மெசேஜ் அவர் கொடுத்து விட்டார். எல்லா மெசேஜையும் அவரை கொண்டு எவ்வளோ மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜ் தான் ஒரு பிரைடை ஆயத்தப்படுத்தும், ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும். முத்திரைகள் திறந்த பிறகு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டிருக்கிறார். அந்த வேர்டில் ஒரு கூட்டமான மக்கள் வரணும். அதுக்கு பிரதர் பென்காமுடைய செய்தி தான் ஆயத்தப்படுத்துது. அவர் எவ்வளவு மெசேஜ் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால் அவர் வந்து பிரதர் பென்காமை காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். எப்படி மோசஸை எடுத்துக்கொண்டாரோ அது அவர் கொடுக்க வேண்டிய எல்லா மெசேஜும் அந்த மெசேஜ் வந்து நமக்கு நியூ பேர்த்தை கொண்டு வருது. ஆமீன். முதலாவது நமக்கு நியூ பேர்த், பின்பு என்ன செய்கிறோம் என்றால் 1 by 1 நம்ம வந்து அந்த ரெவலேஷனை நம்ம பெறும் பொழுது நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது நம்ம ரேப்சரிங் ஃபெய்த்தை பெறுகிறோம். அது வரைக்கும் அந்த மெசேஜ் நம்மளை வழி நடத்துது. அதன் பின்பு க்ளோரி வருகிறது, அந்த சபையின் மேலே க்ளோரி வருகிறது. க்ளோரி வரும் பொழுது அந்த வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆமீன். இதுதான் பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. மோசையை கொண்டு ஆண்டவர் ஒரு டேபர்நேக்கலை உண்டாக்கினார். ஆனால் பிரதர் பென்காமை கொண்டு வந்து பாடி ஆஃப் கிரைஸ்டை கொண்டு வருகிறார். ஒரு மனவாட்டியை டிசைன் பண்ணுகிறார், ஒரு பிரைடை டிசைன் பண்ணுகிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் அங்கே டிசைன் பண்ணுகிறார். அருமையானவள அந்த மனவாட்டியில் இப்பொழுது எல்லாரும் வரணும். அந்த ஒரு நபர் கூட இங்கே வரலைன்னா அந்த வேலை இன்னும் முடியலைன்னு அர்த்தம். அவர் மெசேஜ் கொடுத்துட்டார், வேலை ஆண்டவர் அவரை விட்டு காட்சியை எடுத்துட்டார். ஆனால் சபையானது இருக்கிறது. அந்த சபை மேலே போனோன்னா அதில் வந்து ஒரு சோல் கூட அங்கே வராமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு சோல் வந்துட்டுனா அந்த கடைசி ஆத்மா வந்துட்டிருந்தால் நான் அங்கே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த கடைசி ஆத்மா யாருன்னு தெரியாது. இதோ நம்ம பிரசங்கம் அந்த கடைசி ஆத்மாவை தேடி அலைகிறது. ஆன்லைன் மூலமாக கொடுக்கும் பொழுது அந்த சோல் எங்கே இருக்குது, அது உள்ளே வரணும், அது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே வர வேண்டும், அது மனவாட்டியின் ஒரு பாகமாக மாற வேண்டும். இந்த மெசேஜ் என்ன செய்யணும், அது சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. அது உலகமெங்கிலும் போய் வந்து அது அந்த நிஜம் அந்த கடைசி சோலை வந்து அதை உள்ளே கொண்டு வரும் பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஆசிரிப்பு கூடாரத்தை அவன் என்ன செய்கிறான், முதலாவது எனக்கு அந்த பிரகாரத்தை உருவாக்க வேண்டும், அதன் பின்பு பலிபீடத்தை உருவாக்க வேண்டும். பலிபீடத்தை உருவாக்கின பிறகு அந்த தண்ணீர் தொட்டியை அவன் வெண்கலத்தினாலே செய்ய வேண்டும். அதன் பின்பு அவன் சமூகத்து அப்பம், அதன் பின்பு குத்து விளக்கு, தூப பீடம், பின்பு ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஆர்க் ஆஃப் த கவனன்ட் மேலே கிருபாசனம், ஏழு முக்கியமான பொருட்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அவன் வரிசையாக செஞ்சு அதை இப்போ உள்ளே கொண்டு வருகிறான். 33 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான்.
இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அவன் செட் பண்ணுறான், எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணுறான், எல்லாத்தையும் தனித்தனியாக செய்து இப்பொழுது எல்லாத்தையும் செட் பண்ணும் பொழுது கடைசியாக அந்த தொங்கு திரையை போடும் பொழுது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதே போல் ஒரு ஆத்மா வெளியே இருந்தாலும் ரேப்சர் வர முடியாது. அதை எல்லாமே வரும் பொழுது என்ன செய்யும், குளோரி வரும், தேவனுடைய மகிமை உங்கள் மேலே வரும். ஆமீன். நீங்கள் குளோரிஃபைட் பாடி பெறுவீங்க, சபையானது மேலே எடுத்துக்கொள்ளப்படும், எல்லாத்துக்கும் முடிவடையும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டார், மோசையை கொண்டார், அவனை காட்சி விட்டு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அதே போல் நம்மளையும் காட்சி விட்டு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்வார். ஆமீன். இது காட்ஸ் பிளான். மனுஷனுக்கு எவ்வளோ பிளான் இருக்கலாம், உலகத்தின் மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, நாட்டை ஆளுகிறவர்களுக்கு எவ்வளோ பிளான் இருக்கலாம், அதெல்லாமே டெம்பரரி. இது வந்து காட்ஸ் பிளான், எட்டர்னல் பிளான். இது பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். அது ஒருவேளை ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் இது ஃபெயிலியர் ஆகாது. இந்த காட்ஸ் பிளான் வந்து ஒரு காலம் ஃபெயிலியர் ஆகாது. அதெல்லாம் அழிவுக்குரியது. மனுஷனுடைய எல்லா அபேட்சைகளும் அவனுடைய இதோ மனக்கோட்டைகளும் எல்லாமே அழிஞ்சு போகலாம், நிறைவேறாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகாது. God's thoughts are eternal. Till come to pass in degree, time and season. இதோ அது ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில் நிறைவேறும். யாரும் அதை அவமாக்க முடியாது. நம்ம God's glorious பிளானில் இருக்கிறோம். அந்த glorious presence வரும் பொழுது எரிஞ்ச மோசே உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. 35 வசனத்தை வாசிக்கலாம்.
மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது.
ஏதோ மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஏன்னா உள்ளேயும் வெளியேயும் அந்த மேகம், அந்த குளோரி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை மூடினாலே இவன் உள்ள போக முடியல. இவன் வெளியே நிற்கிறான், இவன் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறான், இவன் ஒரு சாட்சியாக இருக்கிறான் என்று நம்ம இங்கே காணோம். அவனுடைய வேலை முடிஞ்சு விட்டது. Not able to enter into that tent, அந்த கூடாரத்துக்குள் அவன் பிரவேசிக்க முடியவில்லை. Because the cloud filled the tabernacle. அதே போல ஏதோ பென்காமை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் வந்து மனவாட்டியை இது ஆயத்தப்படுத்தினார். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார், மனவளனோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். சொல்லப்போனால் மேரேஜஸ் சாலம்னைஸ் பண்ணார்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அவர் காட்சி விட்டு போயிட்டார். ஆண்டவர் பென்காமை எடுத்துக்கொண்டார். இப்போ நம்ம அவரோடு கூட இன்விசிபிள் யூனியனில் இருக்கும். அல்லாஹ் எலியேசர் ரெபேக்காளை கொண்டு வந்தான், ரெபேக்காளை ஈசாக்குக்கு அறிமுகப்படுத்தினான். அறிமுகப்படுத்திட்டு இதோ அவன் காட்சியை விட்டு போய்விட்டான். பிறகு அங்கே எலியேசரை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கவே இல்லை. பின்பு ரெபேக்காளை ஈசாக்கையும் தான் வாசிக்கிறோம். அல்லது ரெபேக்காளை ஈசாக்கு தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு கூட்டி கொண்டு போய் அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் ஏற்பட்டது. அதனால் அருமையாவிலே இதை பென்காம் என்ன செய்கிறார் என்றால் மனவாட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஜாப் முடிந்து விட்டது, அவரை ஆண்டர் கொண்டு போய்விட்டார். பின்பு என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் சேர்ந்து வாழுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, ஹனிமூன்னு சொல்கிறாங்க, நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை. அப்படி இப்போ பெங்காத்தான் செய்தியில் சொன்னோம், 1000 வருஷம் அரசாட்சி, ஹனிமூனாக இருக்கிறோம். அதனால் அவங்க அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. எலியேசர் கூட போகலை. அவங்க போகிற இடத்தெல்லாம் எலியேசர் கூட போகல. பொண்ணு மாப்பிள்ளை போகிற இடத்துக்கெல்லாம் எலியேசர் கூட போகலை. அதே போல் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் யூனியன் ஏற்படுத்திட்டு பிரதர் பென்கா போயிட்டார். அவருடைய வேலை முடிஞ்சு விட்டது, அவருடைய பர்பஸ் முடிந்து விட்டது. ஆமீன். 38 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அந்த மேக சம்பமும் அந்த அக்னி சம்பமும் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது, அவங்க தங்களுடைய சொந்த கண்ணால் பார்த்தாங்க. 38 வசனத்தை வாசிக்கிறோம்,
இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது.
இதோ பகலிலே என்ன மேக சம்பமும் இரவிலே அக்னி சம்பமும் அங்கே தங்கி இருந்தது என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அதனால எப்பொழுதுமே ஃபார் த கிளவுட் ஆஃப் த லார்ட் வாஸ் அப்பான் த டேபர்னாக்கில் பை டே, ஃபயர் வாஸ் ஆன் இட்ஸ் நைட் இன் த சைட் ஆஃப் ஆல் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக அவங்க கண்ணால் சொந்த கண்ணால் மாம்ச கண்ணால் பார்த்தாங்க. அந்த கிளவுடையும் பார்த்தாங்க, அந்த பில்லர் ஆஃப் ஃபயரையும் பார்த்தாங்க. என்ன மாதிரி ஒரு ஜனங்கள் யோசித்து பாருங்க, நேராக தங்க சொந்த கண்ணால் பார்த்தாங்க. 40 வருஷம் போச்சுல ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், அதை அவங்க சாப்பிட்டாங்க. கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. செவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளப்பதை அவங்க பார்த்தாங்க, அது வழியாக போனாங்க. இப்படி இவ்வளோ கண்ணால் பார்த்துட்டு அவங்க எப்படி முறுமுறுத்தாங்கன்னு நமக்கு தெரியலையே. இதெல்லாம் நம்ம அப்படிலாம் ஒன்றும் பார்க்கலையே. அவங்க இதெல்லாம் நேச்சுரலாக தங்களுடைய சொந்த கண்ணால் பார்த்து, கர்த்தர் 40 வருஷமாக அவங்கள வழி நடத்தும் போது வஸ்திரம் பழசாகலை, செருப்பு தேயலை, அதெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுட்டும் முறுமுறுக்கிறாங்கன்னா அது என்ன பாருங்க. அதே போல் அமெரிக்காவில் பென்காம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் வந்து அவருடைய ஊழியத்தை கண்ணால் பார்த்தாங்க. செத்து போனவங்க உயிரோடு எழுப்பினதை பார்த்தாங்க. இதோ கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வந்ததை பார்த்தாங்க. இதோ கால் நடக்க முடியாதவங்களுக்கு கால் வந்ததை பார்த்தாங்க. கேன்சரே அதி சுகமாகிறத பார்த்தாங்க. இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துது. எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தோம். அந்த அமெரிக்க பீப்புள் வந்து பிரதர் பென்காம் தீர்க்க தரிசியாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அநேக சபைகள் இருக்குது, முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள், அந்த டினாமினேஷன் பீப்புள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளலையே. இப்பொழுது இந்த மெசேஜ் வந்து பைபிளுக்கு கரெக்டாக 100% மேட்ச் ஆகுது. அந்த சாபன உபதேசங்கள் மேட்ச் ஆகாது. இப்படி நம்ம மேட்ச் பண்ணி அழகாக காமிச்சாலும் இந்த டினாமினேஷன் பீப்புள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? அது கம்ப்ளீட்டாக பொருந்தாது. அவங்களுடைய உபதேசங்கள் பொருந்தாது, பைபிளுக்கு பொருந்தாது. அது உலகப்பரமான மக்கள், அவங்கெல்லாம் மாய்மாலக்காரங்க. இது வந்து இந்த மெசேஜ் இவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையே. அதே தான், அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த முதலாம் யாத்திரை அவங்க எகிப்தை விட்டு வந்தாங்க. கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தை விட்டு வந்தார்கள். நம்ம அதே போல் இன்னைக்கு கம் அவுட் ஆஃப் பாபிலோன், நம்ம வந்து பாபிலோனை விட்டு வந்திருக்கிறோம். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதைகள் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கம் அவுட் ஆஃப் பாபிலோன் மை பீப்புள் என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தல் 18:4 சொல்லுகிறார். பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கன்ஃபியூஷன் என்று அர்த்தம். நீங்கள் அந்த கன்ஃபியூஷனை விட்டு வெளியே வாருங்க. ஏஞ்சல் ஆஃப் கவனன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து நமக்கு சொல்லுகிறார், இஸ் அ பில்லர் ஆஃப் ஃபயர், அவரே அக்னி சம்பமாக இருக்கிறார். அவரே முதலாம் யாத்திரையை கொண்டார். அக்னி சம்பம் முதலாம் யாத்திரையில் இருந்தது. அக்னி சம்பமும் மேக சம்பமும் முதலாம் யாத்திரையில் இருந்தது. அதே போல் ரெண்டாம் யாத்திரையிலையும் இருந்தது. அக்னி சம்பம் அங்கே வந்தது. பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே 120 மேல் வந்தது. அங்கே கிளவுடு வந்தது. இயேசு அந்த கிளவுடில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல் இந்த கடைசி காலத்திலையும் இதோ தேர்ட் எக்ஸடஸ் வந்திருக்கிறது. இந்த தேர்ட் எக்ஸடஸ்லேயும் அதுதான் வந்திருக்கிறது. அதெல்லாம் பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கிறது 1963. 1950 பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே வந்தது. அது ஃபோட்டோ எடுக்கும் பொழுது உண்மையாகவே அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. ஹவுஸ் ஆன் டெக்ஸாஸ் என்ற இடத்துல இப்போ இந்த பென்காம் பேசும் பொழுது இதோ பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே வந்தது. இந்த 1963 சன்செட் மவுண்டனில் இருக்கும் பொழுது பில்லர் ஆஃப் கிளவுட் வந்தது. தேர்ட் எக்ஸாஸ் என்ன சேம் திங் தான் நடக்குது. சேம் காட் தான், அதே கத்தர் தான். முதலாம் யாத்திரையில் இருந்த அதே கத்தர் தான் இரண்டாம் யாத்திரையில் இருக்கிறார், மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பென்காம் என்ன சொல்லுகிறார், 63rd month 30th த தேர்ட் எக்ஸடஸ் மூன்றாம் யாத்திரை என்ற செய்தியிலே 297th பேராகிராஃப்லேருந்து 302th பேராகிராஃப் வரைக்கு இப்போ பென்காம் என்ன சொல்லுகிறார். 297th பேராகிராஃபில் வி ஆர் இன் எக்ஸடஸ், நாம் இன்றைக்கு யாத்திரையில் இருக்கிறோம். முக்கியமானதை சொல்கிறேன், எல்லாத்தையும் வாசித்த நேரம் போகிறது. Come out of Babylon, come out of this confusion, இந்த குழப்பத்திலிருந்து வாருங்க. And serve the living God, இதோ ஜீவனுள்ள தேவனுக்கு சேவை செய்யுங்கள். This great angel of covenant, Jesus Christ, in the form of God, உடன்படிக்கையின் தூதனானவர் இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக நினைக்காதபடி அவர் வந்து he is a pillar of fire, அவர் அக்னி சம்பமாயிருந்தார். த சேம் ஃபார்ம் தட் வாஸ் பேக் தேர் பிரிங்கிங் தட் ஃபர்ஸ்ட் எக்ஸட்ஸ், அதுதான் முதலாம் யாத்திரையை கொண்டது. செகண்ட் எக்ஸடஸ் அதை தான் கொண்டது. ஈஸ் வித் த தேர்ட் எக்ஸடஸ் இப்பொழுது மூன்றாம் யாத்திரையிலையும் அந்த அக்னி சம்பம் இருக்கிறது. 299th பேராகிராஃபில் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், த ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ் வாட் டிட் ஹீ டூ, முதலாம் யாத்திரையில் அவர் என்ன செய்தார். He brought them out of natural land to a natural land. ஒரு நேச்சுரல் லேண்ட்லேருந்து இன்னொரு நேச்சுரல் லேண்டுக்கு கொண்டு சென்றார். எகிப்து ஒரு நேச்சுரல் லேண்டு இன்றைக்கி இருக்குது, இஸ்ரவேல் இன்றைக்கி இருக்குது. அவர் வந்து எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு சென்றார். இந்த யாத்திரை தான் முதலாம் யாத்திரை. செகண்ட் எக்ஸாடஸ் வந்து ஹி ப்ராட் தம் அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இன்டு எ ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து அவர் வந்து இன்னொரு ஆவிக்குரிய நிலைமைக்கு கொண்டு செல்வது. He brought them out of from a spiritual condition, நியாயப்பிரமாணத்தில் இருந்த அவர்களுக்கு, into a spiritual baptism of the Holy Ghost, பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்கு கொண்டு செல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு நீங்கள் பரிசுத்தாவியை பெறுங்க அப்படிங்கிறது தான் இரண்டாம் யாத்திரை. அதுக்கு வழி நடத்துகிறார். 309th பேராகிராஃபில் ஹி இஸ் பிரிங்கிங் தம் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் அ த ஹோலி கோஸ். இப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்திலிருந்து ரைட் பேக் இன் டு த எட்டர்னல் லேண்ட் ஆஃப் த மில்லினியம், இதோ நம்மளை வந்து நித்தியமான அந்த தேசத்துக்கு கொண்டு செல்கிறார். 1000 வருஷம் அழுகாய் சொல்கிறார். சேம் பில்லர் ஆஃப் ஃபயர், சேம் வேர்டு, அதே அக்னி சம்பம். என்ன சொல்கிறது, கம் அவுட் ஆஃப் திஸ் கேஆஸ், இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வாங்க. கம் டு த லிவிங் வேர்டு, ஜீவிக்கிற வார்த்தைக்கு வாங்க. கம் டு த வேர்டு, வார்த்தைக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். பென்காம் இப்படி சொல்லியிருக்கிறார். இதை கூட இந்த பார்ட் வேர்டில் இருக்கிறவனுக்கு சொல்ல தெரியாது. இதோ நம்ம சொன்னால் இதோ பாஸ்டர் புதுசாக சொல்கிறாரு. பென்காம் சொல்கிறலன்னு தான் சொல்கிறோம். அதை கூட ஒழுங்காக வாசிக்க மாட்டாங்க. இந்த பார்ட் வேர்டில் இருக்கிறவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் பீப்புள். அவங்க யூடியூப்பில் என்ன செய்தி கொடுப்பார்கள் என்றால், தலைக்கல் வந்து விட்டதா வரவில்லையா, அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் தான். தாலி போடலாமா போடக்கூடாதா, அப்படியா இப்படியா, இன்னும் அவங்க கன்ஃபியூஷன் கேள்வி கேட்கலாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்க பார்ட் வேர்டில் இருக்கிறாங்கன்னு அடையாளம் தான். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாது. நமக்கு இந்த பைபிள்லேயும் குழப்பம் கிடையாது, சாப்பிட்றது மக்களுக்கு பைபிளில் குழப்பம் இருக்கும். அது வேத புஸ்தகம் வந்து இருபுறம் கட்டுக்குள்ளப்பட்டையும் அது இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லுங்கிறாங்க. ஒரு பெரிய பெந்தகோஸ்த சபையை சேர்ந்த ஒரு பாஸ்டர் அப்படி சொல்கிறார். சிஎஸ்காரங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு சத்தியத்தை சொன்னால் பைபிள் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும்பாங்க. அதனால் பைபிள் இப்படியும் அப்படியும் பேசுறது அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்படி பேசுனா நம்ம ஏன் பைபிளை விசுவாசிக்கணும்? அதெல்லாம் பாருங்கள், இந்த மக்களுக்கு எல்லாருமே பைபிளை குறித்து ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் பக்திக்காக பைபிள் வாசிப்பாங்க, இருந்தாலும் ஆக்சுவலாக மனசில் நம்பிக்கை கிடையாது. நமக்கு பைபிளில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. பென்காம் மெசேஜில் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது, நம்ம சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம். அவங்ககிட்ட இவங்ககிட்ட போயிட்டு சந்தேகம் கேட்குறதே கிடையாது. நான்லாம் சந்தேகமே கேட்கறது கிடையாது. எல்லா ஆண்டவரும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது, நமக்கு கன்ஃபியூஷனில் இல்லை. பார்ட் வேர்ல்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாருமே இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. எல்லா பாஸ்டரும் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்க இன்னும் பாபிலோனை விட்டு வரல, அவங்க இன்னும் எகிப்தை விட்டு வரல. அதை விட்டு வந்துட்டோன்னா நமக்கு நோ கன்ஃபியூஷன். நம்ம தான் அக்னி சம்பத்தை நேராக பார்க்குறோமே, மேக சம்பத்தை நேராக பார்க்குறோமே, ஆண்டவரை தான் நேராக பார்க்குறோமே, நமக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குது? அதனால் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். நம்ம கலகம் கிடையாது. நம்ம சமாதானத்துக்கே அவர் தேவனாக இருக்கிறார். ஒன்று கொந்தர் 14:33, ஒன்று கொந்தர் 14:33, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கே தேவனாயிருக்கிறார். ஒருவேளை 12 இருக்கலாம். அதனால் தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கே தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களுடைய சபையிலையும் பிரச்சனையே கிடையாது. பைபிளில் டவுட்டு கிடையாது. பிரதர் பென்காம் லைஃப்பில் டவுட்டு கிடையாது. கொஸ்டினே நமக்கு இல்லை. நீங்கள் 10% கேட்டால் உங்கள் மனசில் இருக்க கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கும். நமக்கு கொஸ்டினே கிடையாது. அதனால் பாபிலோன் என்றால் குழப்பம். கம் அவுட் டு த லிவிங் காட் கம் அவுட் ஆஃப் பாபிலோன், கம் டு த வேர்டு. இதுதான் இன்றைக்கு நமக்கு அழைப்பு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து கொண்டு வந்தான். இன்றைக்கி மச் கன்ஃபியூஷன், அதிக குழப்பங்கள், ஏஜ் ஆஃப் கன்ஃபியூஷனில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த மெசேஜில், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எ பஞ்ச் ஆஃப் பீப்புள் தட் ஆர் நாட் கன்ஃபியூஸ்டு. அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. அந்த குழப்பமே இல்லாமல் தெளிவாக அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அவங்க தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பீப்புள் நாட் கன்ஃபியூஸ்ட். அதனால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரே ஃபோக்கஸாக போயிட்டே இருக்கிறோம். யாரும் வந்து நம்மளை குழப்ப முடியாது. கிளியர்லி த டைரக்ஷன் வேர் தே ஆர் கோயிங். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு நமக்கு தெரியும். எந்த இடத்துல இருக்கிறோம், ஜேர்னி எங்கே வந்திருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். எங்கேருந்து புறப்பட்டோம், இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எல்லாமே நம்ம ஜேர்னியில் நமக்கு எல்லாமே தெரியும். உலகம் வந்து இன்றைக்கி விழுந்து போகிற நிலையில் இருக்கிறது. எல்ஜிபிடி சமுதாயம் உருவாகியிருக்கிறது. எல்லாமே உலகமே குழப்பத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் குழப்பத்தில் இருக்கிறது. சபைகள் குழப்பத்தில் இருக்கிறது. அரசியல்வாதிகள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதுமாக காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன் பட் ஆஃப் பீஸ் அவர் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறாரே அல்லாமல் கலகத்துக்கு தேவன் அல்ல. அதனால் அருமையானவர்களே என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் ஒரு பிரைடை டிசைன் பண்ணுகிறார். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்த பிறகு தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்ட பின்பு அவர் என்ன செய்கிறார்னால ஒரு பிரைடை டிசைன் பண்ணுகிறார். அவரே டிசைன் பண்ணுகிறார். அவர் தம்முடைய மனசிலே கண்ட காட்சியின்படி ஈ சீ அ பெர்ஃபெக்ட் பிரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக ஒரு பூரணமான ஒரு மனவாட்டியை அவர் வந்து அவர் டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம வந்து அவருடைய வேலைப்பாடாக இருக்கு. சி இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட். நம்மளே மாற்றிக்கொள்றதல்ல, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அவர் நம்மை டிசைன் பண்ணுகிறார். ஆமென். அதனால நாம் வந்து அவருடைய சிறந்த வேலைப்பாடாக இருக்கிறோம். பிரைட் வந்து த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட், த கிரேட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட், அல்லது ஷீ இஸ் ஆல் க்ளோரியஸ். அதனால் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் ஒரு மனவாட்டியை டிசைன் பண்ணுகிறார். ஷீ இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட். அவர் செய்கிற வேலை எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. நம்ம செய்கிற வேலைகள் வந்து ஒழுங்காக இருக்காது, ஒழுங்கின்மையாக இருக்கலாம், அதில் மிஸ்டேக் இருக்கலாம். ஆனால் அவர் செய்கிற வேலை, எல்லா வேலையுமே அவர் செய்கிற வேலை பெர்ஃபெக்ட். அதே போல் ஆண்டவர் ஒரு மனவாட்டியை டிசைன் பண்ணுகிறார். இந்த கடைசி காலத்தில் அவங்க எல்லாருமே பெர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து தேவனுடைய பார்வையில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏனென்றால் அவருடைய எட்டர்னல் விஷ்டம், அவருடைய பர்பஸ் படி நம்ம உருவாக்கப்படுறோம். அவர் உருவாக்குற என்ன வந்து உருவாக்குறது அவர், என்ன டிசைன் பண்ணுறது அவர், என்ன மோல்டு பண்ணுறது எல்லாமே அவர் தான். அவர் செய்கிற வேலை என்றைக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு மனவாட்டியை டிசைன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது, தெளிவாக இருப்பாங்க. ஆமென். சி இஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த லார்ட். எபேசியர் 5:27.
கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
இது அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், அவர் ஒரு கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபை தமக்கு தமக்கு முன்பாக அந்த மனவாட்டியை நிறுத்திக் கொள்வதற்கு அவரே அந்த மனவாட்டியை உருவாக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஐ ஆம் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட், ஐ ஆம் த ஒர்க் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வேலைப்பாடாக நான் இருக்கிறேன். என்னை வந்து கொண்டு வந்து, என்னை மோல்டு பண்ணி, என்ன அவருக்கு முன்பாக நிறுத்துறது எல்லாம் அவருடைய ஜாப். நான் என்ன சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான். நான் என்ன சரண்டர் பண்ணணும், எவ்வளவு சரண்டர் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. இல்லை யோபை நம்ம பார்க்கும் பொழுது யோபு பெர்ஃபெக்டாக இருந்தான். அவன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். யோபு 1:1.
ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான்.
இதோ ஜோப் வாஸ் பெர்ஃபெக்ட் இன் இஸ் ஜெனரேஷன். அதால் யோபுட குறை இல்லையா, அவன்கிட்ட மிஸ்டேக் இல்லையா, அவன்கிட்ட அவிஸ்வாசம் இல்லையா? அவங்கள்ட்ட குறை இருக்கிறது, அவன்கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அவனை பார்க்கும் பொழுது அவன் பெர்ஃபெக்டாக இருக்கிறான். அதே போல் இதை என்ன செய்யறேன்னா, நம்மள ஆண்டவர் பார்க்கும் பொழுது பெர்ஃபெக்டாக இருக்கிறோம். மனுஷன் பார்க்கும் பொழுது சில குறைகளை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கும் பொழுது நம்ம அவருடைய பார்வையில் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம். எதனால? அவர் என்ன பார்க்குறார் என்றால், நமக்கு உள்ளே இருக்கிறத பார்க்குறார். நமக்கு உள்ளே அந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். காட் ஆல்வேஸ் லுக்கிங் இன் டு தட். அதை ஆண்டவரைய பார்க்கிறார். த சீட் இன் ஹிம் இஸ் பெர்ஃபெக்ட். நமக்குள்ளே இருக்க சீடு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கு. தேவன் நம்முடைய ஜீவனை நமக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அந்த வித்தை அவர் பிளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது அது பெர்ஃபெக்டாக இருக்கிறது. நான் இவனுக்குள்ள, இந்த சகோதரிக்குள்ள, இந்த பெண்ணுக்குள்ள என்னுடைய சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து என்ன உலக தோற்றது முன்னாக என்னோடு கூட இருந்தாங்க. நான் அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளேஸ் பண்ணும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். அந்த சீடு வந்து என்ன செய்யும் என்றால், அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்குது, அதுக்குள்ள குயிக்கனிங் பவர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆமி ஆகும். வித்து சின்னதாக இருக்கும், அது ஒரு பெரிய மரமாக மாறும். அது கனிகளை கொண்டு வரும். அதைத்தான் பார்க்குறார். இது வந்து மட்டு, இந்த சரீரம் வந்து மண், அது அது கிளே. ஆனால் அந்த கிளேக்குள்ள அந்த என்ன செஞ்சுருக்கிறார் என்றால், அந்த சீடு பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சீடு ஒரு நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டு அது வந்து அதுக்குள்ளே பொட்டென்ஷியலாக எல்லா பவர் இருக்கிறது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு அழகான மரமாகும்படியான அதெல்லாமே அந்த பவர் அதுக்குள்ளே இருக்கிறது. அநேக கனிகளை கொடுக்கும்படியாக அதற்குள்ளே அந்த பொட்டென்ஷியலாக அந்த இது அந்த ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறது. அது அப்படி பிறப்பிக்கும். ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறார். அதனால் அது என்ன செய்யும் என்றால், ஒரு நாளில் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அங்கே ஒரு வித்தை தரையில் ஊன்றி அவன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது ஒரு செடியாக வளர்கிறது. பின்பு அது பெரிய மரமாகிறது. பின்பு அது தண்ணீரை குடிச்சு குடிச்சு அதிக இலைகளையும் கனிகளையும் கொண்டு இதோ அது ஒரு அழகான மரமாக மாறும். எல்லாமே அது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு சீடாக ஆரம்பிக்கும். அது தரையில் அது மண்ணுக்குள்ளே போட்டு அது உயிர்ப்பிக்கும் பொழுது பெரிய ட்ரீயாக மாறும். அதனால் ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ளே அந்த சீடை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அது என்ன மரமாக வேண்டும் என்று அறிந்திருக்கிறாரோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மேனிஃபெஸ்ட் ஆகி பின்பு ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீயாக மாறும். அதே மாதிரி தான் எப்படி பாஸ்டர் சீடுன்னு கேட்டிங்கன்னா அதே தான், இதுதான் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் பிளான்டட் இன் கிரைஸ்ட், நம்ம கிறிஸ்துவிலே பிளேஸ் அங்கே பிளான்டட் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் நம்ம நட்டிருக்கிறார். வி ஜஸ்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரிங்க், நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணி ட்ரிங்க் பண்ணி அண்ட் எவ்ரி திங் வி ஹாவ் நீட் ஃபார் த ஏர்த்லி ஜேர்னி, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். டிவைன் ஹீலிங்கை பெற்றுக்கொள்கிறோம், பவர் ஆஃப் காடை பெற்றுக்கொள்கிறோம். ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் தேர் தட் ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அவங்க பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த தனிப்பட்ட நபருக்கு அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கிறது என்று பிரதர் பென்காம் சொல்லுகிறார். ஃபார் யூ பிளான்டட் இன் கிரைஸ்ட் எவ்ரி திங் யூ ஹாவ் நீட் ஃபார் திஸ் லைஃப் ஜேர்னி, ஈவன் ராப்சர் இஸ் ரைட் இன் யூ. ராப்சர் கூட உங்களுக்குள்ளே இருக்கு. ஈவன் ராப்சர் இஸ் ரைட் இன் யூ அப்படின்னு பிரதர் பென்காம் சொல்லுகிறார். அதனால் த ராப்சர் இஸ் இன்னஸ். அந்த ராப்சர் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது. ஒரு நாளில் நீங்கள் ராப்சரில் அங்கே காண்பீர்கள், அது வெளிப்படும், உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சீடை பிளான் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கிறார். நான் பிறக்கும் பொழுது அந்த சீடு பிளேஸ் எங்கள் பிளான் பண்ணியிருக்கு. அதனால் நான் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவளுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தேன். இப்பொழுது அந்த சீடானதை பிளேஸ் பண்ணும் பொழுது அது உறக்க நிலையில் இருக்கிறது, அது அம்னீஷியாவில் இருக்கிறது, ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருக்கிறது. வார்த்தை வரும்பொழுது அது உயிர்ப்பிக்கப்படும். த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வரும்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன செய்கிறது என்றால் அது வந்து வளரு உள்ளேருந்து ட்ரிங்க் ட்ரிங்க், அது வந்து என்ன குடிச்சு குடிச்சு வார்த்தையை நம்ம கேட்டு கேட்டு அதை தியானம் பண்ணி தியானம் பண்ணி இன்னைக்கு ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனாக வருது. அதை எத்தனை ஆத்துமாக்களை கொடுக்கணும், அது எவ்வளோ மெசேஜை கொடுக்கணும், எத்தனை பேரை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு ராப்சர் வந்து எனக்குள்ளே இருக்குது. ஒரு நாளில் அது கடைசியாக ராப்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். எனக்குள்ள அது ஆண்டவர் பொட்டன்ஷியலாக வச்சுருக்கிறார். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிப்படும். நம்ம என்ன செய்யணும்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரிங்க் அண்ட் புஷ் த லீவ்ஸ், புஷ் த பிரான்ச்சஸ், புஷ் த பிளாசம்ஸ், பூக்களை கொண்டு வரணும், பின் புஷ் த ஃப்ரூட்ஸ். அதை என்னச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. ராப்சர் உங்களுக்குள்ளே இருக்குது என்று பிரதர் பென்காம் சொல்லுகிறார். அதுக்கு அவர் வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 8:30 வாசிக்கலாம்.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
இதோ எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். குளோரிஃபிகேஷன் அங்கே நமக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நாளில் அது வந்து குளோரிஃபிகேஷனாக அது வெளிப்படும். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சீடுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு மரம் ஒரு சீடில் இருக்குது, அது வந்து அதுக்கு அது ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்கலாம். எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அது பிறகு மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதே போல் நமக்குள்ளே எல்லாத்தையுமே ஆண்டவர் வச்சுருக்கிறார். நீங்கள் வந்து ஒரு நல்ல ராப்சரை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது என்று பிரதர் பென்காம் தன்னுடைய செய்தியிலே கொடுக்குறார். அல்ல, நீங்கள் செய்தியை வாசிக்கும் பொழுது லார்ட் சோஸ் த ஃபாதர் 53:9-7 55வது பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறார். வி ஆர் பிளான்டட் டுகெதர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ இஸ் த இன்எக்ஸாசிபிள் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். இயேசு கிறிஸ்து வற்றாத நீரூற்றாக இருக்கிறார். அந்த வற்றாத நீரூற்றண்டையிலே நம்ம நடப்பட்டிருக்கிறோம். நடப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஹோலி கோஸ்ட் பேப்டிசம், எஸ் சார் அண்ட் எவ்ரி திங் யூ ஹேவ் நீட் ஆஃப் for this life journey, even rapture is right in you. Rapture கூட உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒரு நாளில் ராப்சர் வந்து அதில் நீங்கள் பங்கு பெறுவீங்க. உங்களுக்கு அந்த சீடை அதை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாமே இன்னைக்கு என்ன அவைலபிள் என்றால் மெசேஜ் ஆஃப் த ஹவர் இஸ் அவைலபிள். செய்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த செய்தியை நீங்கள் ட்ரிங்க் பண்ணி ட்ரிங்க் பண்ணி உங்களை வந்து இந்த சேஞ்ச் ஆயிடும். இந்த சபைக்கு வரதுனால நீங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சேஞ்ச் ஆயிடும். நீங்கள் எல்லோரும் எப்படி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த சபைக்கு வந்ததுனால, இந்த மெசேஜை கேட்டதுனால. இந்த சபைக்கு வரல, இந்த மெசேஜை கேட்கலன்னா நீங்கள் சேஞ்ச் ஆக முடியுமா? மெசேஜ் இன்னைக்கு அவைலபிள். அதனால் மெசேஜை நீங்கள் கேட்க கேட்க ட்ரிங்க் பண்ண ட்ரிங்க் பண்ண மரம் தண்ணியை குடிச்சு 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 அது பெருசாக வளர்ந்து அது இலைகளையும் பூக்களையும் கனிகளையும் கொண்டு வரது போல் நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகி கடைசியில் ரேப்சரை கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. நமக்கு என்னென்னா மெசேஜ் இஸ் அவைலபிள். இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொன்னார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு சொல்லுவேன்னு சொன்னார். பாலும் தேனும் ஆறாக ஓடுது, அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு சொல்வேன், நலமும் விசாலமான அந்த தேசத்துக்கு கொண்டு சொல்வேன் என்று சொன்னார். யாத்ராமம் 3:8.
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசரும் ஏவியரும் எபூசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இதோ நான் வந்து இறங்கினேன், அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி. இதோ ஏத்தியர் எமோரியர் எபூசியர் ஏவியர் கானானியர் பெரிசியர் கிர்காசியர் 7 ஜாதிகள் இருக்காங்க. இந்த 7 ஜாதிகள் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற விசால நலமும் விசாலமான இடத்துக்கு கொண்டு செல்லும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கி கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை இந்த அங்கே இந்த கானானைட்ஸ் எமோரைட்ஸ் ஜெபூசைட்ஸ் எல்லாம் சைட் ஐட் சைட்னு வரும். அதே போல் இன்றைக்கி ஸ்தாபனங்கள் 1008 ஸ்தாபனங்களுக்கு மேஜர் ஸ்தாபனங்கள். இதோ ஏஜி சர்ச் இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, கத்தோலிக்கா இருக்குது, இதெல்லாம் மேஜர் சர்ச்சஸ். அதனால் இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த இதிலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வந்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கும் கொண்டு சொல்லுவேன்னு சொன்னேன். அதெல்லாம் எம்ஆர்ஐட்ஸ் பெர்சியச் கிர்காசைட்ஸ் எல்லாம் இந்த சைட் சைட் சைட்னு வருது. இப்படி 7 விதமான இதில் இருந்து நான் உங்களை அவங்கள துரத்திட்டு உங்களுக்கு காணும் தேன் பாலும் தேனும் ஒன்று கேனான் தேசம். இங்கே கானான் தேசத்தை நீங்கள் என்றைக்காவது அங்கே பாலாறு ஓடுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே பாலாறுன்னு இருக்குது, அது அநேக நேரத்தில் காஞ்சி தான் கிடக்கும். ஏதோ திடீர்னு வெள்ளம் வந்தால் நிறைய தண்ணி போகும். அந்த பாலாறுன்னு வச்சனால அதில் பால் ஓடுதா? என்றைக்காவது பால் ஓடினதை யாராவது பார்த்துருக்கோமா? அதனால் ஆண்டவர் சொல்லார், அங்கே பாலாறு ஓடும், பால் ஆறாக ஓடும், தேன் ஆறாக ஓடும். அங்கே பால் தேன் ஆறாக ஓடுனது கானான் தேசத்தில் இருக்கா? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கா? என்றைக்காவது அங்கே ஆற்றுல பால் ஓடிச்சா அல்லது தேன் ஓடிச்சா? ஆறாட்டும் தேன் போச்சா? ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கூட்டி சொல்வேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மில்க் அண்ட் ஹனி ஃப்ளோ அங்கே வந்து ஆறாக ஓடுதுன்னு சொல்லும் பொழுது என்னன்னா, அங்கே வந்து நிறைய புல் இருக்கு, பசுமையான புல் இருக்கு. இந்த மாடுகள் அங்கே நல்லா வளரும். மாடுகள் நல்லா வளர்ந்து அது புல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல கொழுப்பாக அந்த மாடுகள்லாம் நிறைய வளரும். அது வந்து பாலை நிறைய கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சி தேவைக்கு மிஞ்சி பால் வந்து இலவசமாகவே நம்ம வாங்கிக்கிடலாம். தண்ணி மாதிரி பால் கிடைக்கும். அதான் அர்த்தம். அங்கே வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கிறது. மரம் செடிகள் செழிப்பாக இருப்பதனாலே மரம் செடிகள் நிறைய இருக்குது. அங்கே நிறைய பூக்கள் அங்கே பூக்குது. இந்த தேனீச்சிப்பை என்ன செய்யும் என்றால் அந்த தேனை எடுத்து எங்கே பார்த்தாலும் தேன் கூடு தொங்கிகிட்ருக்கு. பெரிய 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 தேன் கூடுலாம் தொங்கிகிட்ருக்கு. அப்போ தேன் எப்படி இருக்கும்? நீங்கள் சுகரே தேவையில்லை, நீங்கள் தேனையே யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது இலவசமாக கிடைச்ச மாதிரி தேன் நிறைய கிடைக்கும். அதனால் என்ன செய்யணும்னா அந்த பாலும் தேனும் அங்கே வந்து ரொம்ப அபேண்டண்டாக கிடைக்கும், மதிப்பில்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு கிடைக்கும் அந்த தேசம் வந்து அவ்வளோ செழிப்பான ஒரு தேசம். ஆமீன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜனங்கள் வந்து அந்த தேசத்தை வந்து கொஞ்சம் கல்டிவேட் பண்ண வேண்டும். அப்படி கல்டிவேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து இங்கே பாலும் தேனும் ஓடின மாதிரி பாலும் தேனும் பெருகி போகும். அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு மெசேஜாக தான் அவர் கொடுத்துருக்கிறார். இதுதான் நம்முடைய ப்ராமிஸ் லேண்டு. அமேன். இந்த ப்ராமிஸ் லேண்டில் பாலும் தேனும் ஓடுது. அதுக்கு என்ன சொன்னால் நம்ம டிக் பண்ண வேண்டும், அவங்க கல்டிவேட் பண்ண வேண்டும், நம்ம டிக் பண்ண வேண்டும். நம்ம அதில் கொஞ்சம் பிரயாசப்பட்டால் பாலும் தேனும் நிறைய கிடைக்கும். அதுதான் அர்த்தம். அதனால் ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார், அவர் படிக்கிறார் மெசேஜை, அவர் படிக்கிறார், அவர் ஜபத்தில் வைக்கிறார், அதில் பிரயாசப்படுகிறார். சும்மா பாஸ்டராக இருந்தால் எல்லாருமே பாஸ்டராகிடலாம். அப்படி தான் மெசேஜில் பாஸ்டராகிறாங்க. தேவனால் அழைக்கப்படாதவர்கள், அதனால் அவங்களுக்கு ஃபுல்னஸ்ஸாக பேடில் வர முடியாது. அவங்க அதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். அவங்க வந்து மணிக்கணக்கில் அதில் பிரயாசப்பட வேண்டும். அவள் ராத்திரி பகலாக அதில் பிரயாசப்படும் பொழுது, டிக் பண்ணும் பொழுது, அதை கல்டிவேட் பண்ணும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் இதோ செழிப்பு ஏற்படும். எங்கே பார்த்தாலும் செழிப்பு ஏற்படும். செழிப்பு ஏற்படும் போது பாலும் தேனும் நமக்கு கிடைக்கும். ஆமீன். இந்த ரெவலேஷன் நமக்கு கிடைக்கும். டிக் இன் டு த மெசேஜ். நம்ம இன்றைக்கி ப்ராமிஸ் லேண்டில் ஒரு லேண்டில் வந்திருக்கிறோம். இட் வில் நாட் லிட்ரலி ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி. அது உண்மையான லிட்ரலாக அது தேனு ஹனி கிடையாது, அது பால் கிடையாது. வி ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம், வி ஹேவ் டு சிட் டவுன். நம்ம தியானம் பண்ணணும். இங்கே ஒரு பிரதரோட தான் மெசேஜ் காட்டிட்டு வீட்டில் போய் நீங்கள் இந்த மெசேஜை கேட்கணும். அப்பொழுது இன்னும் மனசில் நல்லா பதியும். நீங்கள் அதில் பிரயாசப்பட வேண்டும், நம்ம ஜபிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும் என்றால் நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது தட் இட் வில் பி ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி. இந்த மெசேஜ் நமக்கு என்ன மில்க் அண்ட் ஹனியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். இந்த மெசேஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரும். ஆமீன். இதுதான். அதனால் என்ன சொன்னால் பிரயாசப்படலைன்னா என்றைக்குமே முன்னேற முடியாது. சோம்பேறி விரும்பியும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது சோம்பேறி ஊழியக்காரர்கள் விரும்பியும் பெற்றுக்கொள்ள மாட்டார். இதில் பிரயாசப்படுறவங்களுக்கு ஆண்டவர் இங்கேயும் பலன் கொடுப்பார், அங்கேயும் கொடுப்பார். இது மெசேஜ் வந்து ப்ராமிஸ் லேண்ட். இது ஒரு தேவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இந்த காலத்துக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ இதை வந்து ரிசீவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ இதை வேல்யூ பண்ணுறீங்களோ, எவ்வளவாக நீங்கள் இதுக்கு ஒபே பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப் வந்து மில்க் அண்ட் ஹனியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மில்க் அண்ட் ஹனி புறப்பட்டு போகும். உங்கள் ஃபேமிலியில் மில்க் அண்ட் ஹனி வரும். ஆமீன். இல்லை கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார். 120 மோசையை எடுத்து யோ நோபாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நோபா சொன்னான் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும். கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார் இந்த உலகம் தண்ணீர்னால அழிக்கப்படும். அதனால் நீ ஒரு பேழை உண்டு பண்ண, வில் மீ அண்ட் ஆர்க், நீ ஒரு பேழை உண்டு பண்ண வேண்டும். நீ வந்து என்ன செய்யணும் என்றால் அந்த பேழையை கொப்பேர் மரத்தினால் உண்டாக்க வேண்டும். அதிகமாக 6:14 வரைக்கும் வாசிக்கிறோம். அது 300 மலை நீளமாக இருக்க வேண்டும், 50 மலை அகலமாக இருக்க வேண்டும், 30 மலை உயரமாக இருக்க வேண்டும். அதுக்கு உள்ளும் புறமும் நீ கீழ் பூச வேண்டும். அதில் வந்து எரிஞ்சா 3 தட்டுகளாக அதை செய்ய வேண்டும். ஒரே ஒரு வாசல் இருக்க வேண்டும். மேல் தட்டு பக்கத்து மேலே வந்து அது பக்கத்தில் வந்து அந்த வாசலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜன்னல் வைக்க வேண்டும். இவ்விதமான டிசைன் கொடுக்குற அந்த அளவின்படி அவன் அந்த மெஷர்மெண்ட் படி அந்த டைமென்ஷன் படி கரெக்டாக நோவா செய்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சு? 120 வருஷம் ஆச்சு. 120 வருஷம் மழை வருவதற்கு முன்னதாக அவன் பிரயாசப்படுகிறான். அதே போல் மெசேஜில் பிரயாசப்படுவான். சும்மா ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் கேட்டு விட்ட மாதிரி தலைக்கு மேலே போன மாதிரி ஏதோ வந்தோம் பாஸ்டர் ஏதோ பண்ணுறான்னு அந்த மெசேஜோட முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். பாஸ்டருக்கு தான் அது தெரியணும், நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. ரைட்டு. உங்களுக்கு அதில் உங்களுக்கு கொஞ்சம் பிரயாசம் இருந்தால் போதும், நான் அதிக பிரயாசப்படணும். அதனால் பாருங்கள், அவன் 100 வருஷம் அவன் அந்த வேலையை செய்கிறான். மரத்தை கட் பண்ணுகிறான், எல்லாத்தையும் செய்கிறான். அவன் 120 வருஷமாக அந்த வேலை செய்கிறான். அதே போல் மெசேஜில் ஒரு ஊழியக்காரர் வந்து பிரயாசப்படுகிறார். அவர் ஜபத்திலையும் வைக்கிறார். அவருடைய பாடி கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அவர் ஜபிக்கணும். அவருடைய பாடி கண்டிஷன் எப்படி இருந்தாலும் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இதை செய்ய வேண்டியதை விடக்கூடாது. அப்படிதான் ஒரு உண்மையான ஊழியக்காரர் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டால் பலன் கிடைக்கும். அதனால் மோசே வந்து கத்தர் நீ வேலையை உண்டு பண்ணணும்னு அவன் பாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவன் வேலை செய்கிறான். அவன் வேலை செய்ய 120 வருஷமாக வேலை செய்து அந்த பேழையை காட்சியிலே கொண்டு வர வரைக்கும் எந்த மிருகங்களும் உள்ளே வரலை. அவன் வந்து அதை கத்தர் சொன்னபடியே அதை டிசைன் பண்ணுகிறான். அவனுடைய மைண்டில் இருந்தபடியே அந்த பேழை வரும் பொழுது அப்பொழுது அந்த மிருகங்கள் ஒன் பை ஒன்னாக உள்ளே வந்தது. பின்பு எல்லா மிருகங்களும் உள்ளே வந்த பிறகு அவரால் முன்குறிக்கப்பட்ட எத்தனையோ யானை இருக்குது, ஒரு ஆண் யானை பெண் யானை வர வேண்டும், எத்தனையோ சிங்கம் இருக்கிறது, ஆண்டவர் அதை முன்குறித்திருக்கிறார். எது வரணும்னு ஆண்டவர் வச்சாரோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருகிறது, அதுக்கு ஒரு உள்ளுணர்வு வருகிறது, அது நேராக பேழை நோக்கி போகிறது, வாசல் திறந்திருக்கிறது, உள்ளே போய்விடுகிறது. பின்பு எல்லாம் வந்தது ஆண்டவருக்கு தான் தெரியும் எல்லாம் வந்துட்டான்னு. எல்லாம் வந்துருந்து உடனே கதவு அடைக்கப்படும். அதே போல் இன்றைக்கி மெசேஜ் ஆஃப் த ஹவர் பிரதர் பென்கம் எல்லா மெசேஜையும் கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு போயிட்டு என்ன செய்ய, அவரே ஆண்டவர் காட்சியை விட்டு எடுத்து விட்டார். அவருடைய வேலை முடிந்து விட்டது. இப்பொழுது பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால் பிரயாசப்படுகிறார். அவர் இன்ஸ்பேன்ஜென்டல் இப்பொழுது ஒன் பை ஒன்னாக சோல் வந்து கொண்டே இருக்குது. அந்த லாஸ்ட் சோல் வந்த உடனே கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்ட உடனே ரெயின் ஸ்டார்ட் ஆகிரும். ரெயின் ஸ்டார்ட் ஆன பேழையானது மேலே பிறந்த நியாய தீர்ப்புக்கு மேலே போய்விடும். இதோ பேழையில் இருந்த அனைவரும் பாதுகாக்கப்படுகிறார். அதுதான் நடக்கும். நோவா சும்மா இருக்கல, அவன் பிரயாசப்பட்டான். அதே போல் இன்றைக்கி மெசேஜ் வந்து மெசேஜில் பிரயாசப்படும் பொழுது அது வெளிப்பாடை கொண்டது, அது உங்களுக்கு பாலும் தேனையும் கொண்டு வருது. நான் வந்து பிரயாசப்படலைன்னா உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்க முடியாது. அதனால் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஏதோ பேழையை உண்டு பண்ணினான், அவன் வந்து பிரயாசப்பட்டான். அந்த அதே போல் பிரயாசப்படும் பொழுது அது என்ன செய்யும், நமக்கு வந்து முயற்சி வந்து அவன் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது அவன் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறான். ஆமீன். ஆண்டவர் சீடில் பவர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த சீடை பிளேஸ் பண்ணும் பொழுது அது வந்து நிஜம் வாட்டரிங், அங்கே தண்ணீர் அங்கே ஊற்றும் பொழுது அது என்ன செய்கிற என்றால் குடிச்சு 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 அது பெருசாக மாறுது. அல்லேலூயா. எல்லா நாலேஜும் வந்துடுது உங்களுக்கு, உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு வருகிறது, உங்களுக்கு வந்து ரேப்சரில் எப்படி பங்கு பெற வேண்டும், எல்லாம் உலக வாழ்க்கையை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. உங்களுக்கு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அதை எப்படி இந்த சிச்சுவேஷனை எப்படி ஜெயிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் பட்டயத்தை கையாள தெரியும். ஆமீன். 139வது சங்கீதம் 15:16 வாசிக்கலாம். 139வது சங்கீதம் 15:16.
நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது.
பாருங்க, அந்த சீடு உலக தோற்றத்துக்கு முன்னதாக இருக்கிறது, அதை நமக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டது, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இல்லை. தாயின் கர்ப்பத்திலே நம்ம அவிதமாக உருவாக்கப்படுவோம், ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்படுவோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரு வந்து ஒன் டே பேபி. அந்த ஒன் டே பேபியை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. மைக்ராஸ்கோப் வச்சு கூட பார்க்க கஷ்டம். ஆனால் அந்த ஒன் டே பேபி ஒரு எக்கும் ஒரு ஸ்பேமும் இணைகிறது. அப்பொழுது அதை நான் உண்டு அவருடைய கருங்கள் கண்டது. மை சப்ஸ்டன்ஸ் வாஸ் நாட் ஹிட் ஃப்ரம் தி, ஐ வாஸ் மேட் இன் சீக்ரெட். நான் வந்து ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டேன். அண்ட் curiously wrought in the lowest part of the earth. Thine eyes did see my substance. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Yet being unperfect. அது இன்னும் பூரணமாகவில்லை, இன்னும் அது முழுமை அடையவில்லை. And in thy book all my members were written. என்னுடைய அவயங்களெல்லாம் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நான் என்னுடைய மூக்கு விதமாயிருக்கும், என்னுடைய கண்கள் விதமாயிருக்கும். என்னுடைய நான் ஷார்ட்டாக இருப்பேனா, நான் வந்து டாலாக இருப்பேனா, நான் கருப்பாக இருப்பேனா, சிவப்பாக இருப்பேனா, எல்லாமே என்னுடைய அவயத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவைகள் உருவேற்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. விச் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார் ஃபேஷன் வென் ஆஸ் தட் வாஸ் நன் ஆஃப் தம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுதே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய சரீரத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் எப்பொழுது நம்ம அந்த கரு அங்கே வர வேண்டும், ஒரு நாளில் நீங்கள் எல்லாருமே நானும் ஒன்டே பேபியாக இருந்தோம், தாயின் வயிற்றிலே ஒரு கருவாக இருந்தோம், அப்பொழுது அவருடைய கண்கள் கண்டது, அது இந்த குழந்தை இப்படி வர வேண்டும், இந்த குழந்தை என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யும், இந்த குழந்தைக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குது, நான் அதை அதுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த கருவுக்குள்ளே நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன், அது அப்படி வரணும், அது ஒரு பிரீச்சராக மாற வேண்டும், அது ஒரு பிரைடாக மாற வேண்டும், அது இந்த காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும், அது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண வேண்டும், அல்லது அது பெரிய இதாக மாற வேண்டும், எல்லாத்தையுமே அது கடைசியில் ரேப்சரில் பங்கு பெற வேண்டும், எல்லாத்தையுமே அது எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது பொட்டென்ஷியலாக நமக்குள்ள இந்த சீடாக பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அது ஒரு சீடாக பிளேஸ் பண்ணியிருக்கிறார், அது வளர்ந்து 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 அப்படி வருது, கடைசியில் அது ரேப்சரில் பங்கு பெறுது. என்ன பாருங்கள், காட் ஆல்ரெடி நியூஸ் வி ஆர் பிளேஸ் இன் த வூம்ப், நம்ம வந்து தாயின் கற்பத்திலே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கோம், பிளேஸ் ஆல் த பொட்டன்சியல் இன் த செட், அந்த சீடில் எல்லாத்தையுமே ஆண்டவர் வச்சிட்டார். அதனால் பாருங்கள் என்ன சொல்லால், அது அன்பர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னும் முழுமை அடையவில்லை, அது ஒரு சின்ன கருவாக இருக்கிறார், அதுக்குள்ளேயே எல்லாமே வச்சிட்டார். அதே போல தான் இதை கர்த்தர் வந்து இவ்விதமாக செய்திருக்கிறார். அதனால் அருமையான வி ரெக்கனைஸ் லேண்ட்ஸ் புக் அல்லாஜி, என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் குழந்தைய பிறந்த பிறகு நம்ம பேர் வைப்போம், ஹாஸ்பிட்டலில் குழந்தை பேர் பிறக்கும் பொழுதே இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பேர் இப்போமே நீங்கள் பதிஞ்சிருங்க, அல்லது மேல் பேபி ஃபீமேல் பேபின்னு தான் எழுதுவாங்க உங்கள், அது அந்த பேர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேர் அந்த குழந்தை பேரோடு கிடைக்கணும்னா இப்போமே நீங்கள் பேரை சொல்லிடுங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த தாய் இருக்கும் பொழுதே பேரை சொல்லிட்டா அது பேர்த் சர்டிஃபிகேட் வரும்பொழுது அந்த பேர்லேயே வந்துடும், அல்லது மேல் ஃபீமேல்னு தான் எழுதியிருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி செய்கிறாங்க, அதனால் முதல்ல பேர் என்ன பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டோம்னா அது அந்த பேர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துடும். அதனால் உலகத்தில் எப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதை வந்து பேரை கொண்டு பதிவு செய்கிறோம். ஆனால் ஆண்டவரோட எப்படின்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம பேரை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பிறகு நம்மளை பிறக்க வைக்கிறார். அது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அது ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தில் எழுதியிருக்கிறது. முதல்ல பேரை எழுதிட்டு பின்பு அந்த பேரை எழுதப்பட்ட அந்த குழந்தைய அந்த இதை கொண்டு வந்து அந்த கருவில் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணி அது வந்து வர வர அது அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே போகும். பாருங்கள் ஆண்டவர் செய்கிற காரியம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருடைய சிந்தையில் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்விசிபிள் யூனியன் என்ற செய்தியிலே 230வது பேராகிராஃப், யூ நெவர் டிட் இட் பிகாஸ் தட் லிட்டில் ஜெர்ம் தட் வாஸ் இன் யூ, உங்களுக்குள்ள இருக்க அந்த ஜீவாணு வாஸ் டு பி யூ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலக தோற்றத்துக்கு முன்னதாக அது அவரிடத்தில் இருந்தது. காட் புட் யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், அப்பொழுதே உங்களுடைய பேர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்பில் அங்கே போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் எல்லாமே அவர் செய்கிற காரியம், எல்லாமே அவர் செய்கிற காரியம். அதெல்லாம் என்ன சொன்னால் இப்பொழுது அந்த பார்வோன் என்ன செய்கிறான் என்றால், யோசேப்பை அறியாத பார்வோன் பிறக்கிற குழந்தைகளெல்லாம் நைல் நதியில் போட சொல்லுகிறான். ஏனென்றால் அங்கே ஒருத்தன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களில் ஒருத்தன் வந்து எகிப்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் காயின் எப்படி ஆபேலை கொன்றானோ அதே போல் அவன் வந்து அந்த ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அதே போல் பிரைடை இன்னைக்கு சாத்தான் எப்படி ஆயிலும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனால் அது முடியாது. ஆண்டவர் அவனை வந்து கோழையாக மாத்துறார். அவனுடைய பிளான் செல்லுபடி ஆகலை. ஆண்டவர் மோசே வந்து அவன் வீட்டிலே வளரும்படியாக செய்கிறார். பின்பு அவனுக்குள்ள அந்த சீட் பிளேஸ் பண்ண, அவன் ஒரு ப்ராஃபட், அந்த சீடு அவன் ப்ராஃபட்டாக வரணும்னு அவனுக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று அது உலகத்தோத்துக்கும் அந்த ஜேம் ஆஃப் லைஃப் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஜேம் ஆஃப் லைஃப்பை அவனுக்குள்ளே பிளேஸ் பண்ணும் பொழுது சாத்தான் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் சாத்தான் நம்மளை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஆமீன். அந்த குறைக்கடாயில் அதை அவனை சாப்பிட முடியாது. அந்த முதலைகள் வந்து அந்த குழந்தைய சாப்பிட முடியாது. அதனால் காட் நோஸ் ஹவு டு ப்ரொடெக்ட். சொல்லப்போனால் காட் இஸ் ஆப்ளிகேட்டட் டு ப்ரொடெக்ட் த கிஃப்ட் தட் இஸ் இன் த சைல்டு. அந்த சைல்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது, அது வந்து ஒரு ப்ராஃபட்டாக மாறும். அது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும். அது பார்வோனுக்கு அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும் என்று கர்த்தர் வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஆண்டவரை நேரடியாக சந்திக்கும். அது மேக சம்பத்துக்குள்ளாக போகும். அந்த குழந்தை ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் அதை குடிச்சிடலாம். அந்த சீடுக்குள்ளே வச்சிருக்கிறார். அது எல்லாமே அங்கே அந்த தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவனுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கிறது. சாத்தான் என்ன செய்ய முடியாது என்றால் அதை கொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து அந்த குழந்தை சைல்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறார். அதை வந்து சாத்தான் வந்து கொல்ல முடியாது. அதனால் காட் இஸ் ஆப்ளிகேட்டட் டு ப்ரொடெக்ட் த கிஃப்ட் தட் இஸ் இன் த சைல்டு. அந்த சைல்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிஃப்டை வந்து சாத்தான் வந்து அழிக்க முடியாது. அதே போல் உங்களுக்குள்ள யூ ஆர் த ப்ரீடெஸ்டினேட்டட் சீட். ஹல்லேலூயா. நீங்கள் ராப்சரில் கடைசியாக பங்கு பெற வேண்டும். அப்படி ஆண்டவர் உங்களை வச்சிருக்கும் பொழுது சாத்தான் எப்படி உங்களை கொல்ல முடியும்? ஆண்டவர் அங்கே அதை பாதுகாக்கிறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். God is responsible to protect the gift. அவர் வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். ஆமீன். ஆமீன். அதெல்லாமே கர்த்தர் செய்கிற காரியம், நம்ம செய்கிற காரியம் இல்லை. நம்மளை குறித்து மேன்மை பாராட்டமா, இதெல்லாம் அவர் அப்படி வச்சிருக்கிறார், அப்படி நியமிச்சிருக்கிறார். என்ன அப்படி நியமிச்சிருக்கிறார்? நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படிங்க, இனியும் அப்படி பண்ணும் பா, ஃபுல்லாக வேட ப்ரீச் பண்ணிவிட வச்சிருக்காது. நான் வைக்கல, அவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அப்படி செய்யாதுங்க, இப்படி செய்யாதுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவர் அப்படி நியமிச்சிருக்கிறார். அதெல்லாம் God is able to take care of that. இதை ஆண்டவர் அதை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் மோசஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சைல்டு. அவன் வந்து பெரியவனாகும் பொழுது இப்பொழுது அவன் அதை ரியலைஸ் பண்ணுகிறான். தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை ரெகனைஸ் ஹிஸ் பொசிஷன். அவனுடைய பொசிஷனை போகும்பொழுது He realized who he was. அவன் யார் என்பதை அவன் உணவு கூறுகிறான். தன்னுடைய சொந்த பலத்திலே அதை செய்ய முடியாது. ஆண்டவர் தான் அதை செய்ய வைக்கணும். அதனால் இப்பொழுது அக்னி சம்பத்துக்கு முன்பாக வரும் பொழுது அவன் வந்து அந்த அனாயிட்டிங்கை பெறுகிறான். அதே போல் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் நமக்கு தெரியாது. தட் இஸ் த நியூ பேர்த். அதனால் அந்த பேப்டிசம் அதை ஹோலி கோஸ் வரும் பொழுது அவருடைய ஆவியினால் தான் செய்ய முடியும். மோசஸ் எவ்வளோ படிச்சிருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும், 120 ஆகியும் பலம் குறையலை, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஒரே ஒரு எகிப்தியனை தான் கொல்ல முடிஞ்சிச்சு. அதனால் அவனால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு ஆண்டவர் அனாயிண்டிங் கொடுக்க வேண்டும். அனாயிண்டிங் கொடுக்கும்பொழுது ஒரு கோணலான கொம்பு, ஆடு மேய்ச்சி அந்த கொம்பை கொண்டு போயிட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். அதே போல் இன்னைக்கு நமக்கு கோல், அவர் நமக்கு இன்னைக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த மெசேஜ் அதாக அவரை தந்திருக்கிறார். நமக்கு அந்த பர்சுத்தாவியை தந்திருக்கிறார். வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் நமக்கு தரும் பொழுது பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய பார்வனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். பெரிய காரியத்தை ஒரு சிங்கிள் மேன் வந்து, தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தேசத்தையே கைப்பற்றினான், எகிப்தையே ஜெயித்தான். அதே போல் இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற இந்த கோல், இந்த வார்த்தை, நீங்கள் பெற்றிருக்கிற அனாயிண்டிங் என்ன செய்யும் என்றால் உலகத்தையே ஜெயிக்கலாம். எகிப்தை மட்டுமல்ல, உலகத்தையே ஜெயிக்கலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறச்சு. நம்ம இன்னைக்கு தேர்ட் எக்ஸஸில் லாஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும். தேர்ட் எக்ஸடஸ் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது ஆரம்பித்தது. 1963 ஆரம்பித்து இன்னைக்கு 2024 ஆகிவிட்டது. நீங்கள் இன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் செய்து முடிக்க வேண்டும். நம்மை கொண்டு உள்ள தேவனுடைய சித்தத்தை சரி வேணும். இந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடித்த பின்பு எல்லா மோசே எல்லா வேலையும் செய்து முடித்தான். எல்லாம் செய்து முடித்தோடனே கத்தர் அவனை காட்சி விட்டு எடுத்துக்கொண்டான். அதே போல் நம்மளை கொண்டுள்ள ஆண்டவருடைய சித்தம் என்னதென்பதை ஆண்டவர் நிறைவேற்றின பின்பு ஆண்டவர் நம்மளை மேலே எடுத்துக்கொள்வார். இதர் இந்த மனவாட்டியை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது அவர் நம்மை மேலே எடுத்துக்கொள்வார். ஐ மீன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ரெபேக்காள் ஒரு ஜேர்னி பண்ணுகிறாள். பதான் அராமிலிருந்து அவள் வந்து பேர்சபாவுக்கு பிரயாணம் பண்ண வேண்டும். அதில் பேர்சபா அல்லது எப்ரோன் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வந்து எகிப்திலிருந்து அல்ல மெசபத்தியமா சீரியாவிலிருந்து அவள் பிரயாணம் பண்ண வேண்டும். சுமார் 500 மைல் பிரயாணம் பண்ண வேண்டும். ஒட்டகத்தின் மேலே பிரயாணம் பண்ண வேண்டும். அவள் வந்து ஒட்டகத்தின் மேலே பாலைவனத்திலே அவள் பிரயாணம் பண்ண வேண்டும். அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது சில நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். எலியேசர் அவள் கூட இருக்கிறாள். அவள் சொல்ல பிரயாணம் பண்ண சொல்ல எலியேசர் கூட பேசிக்கிட்டே வர்றாள். ஒரு நாளும் அந்த ஈசாக்கை பார்த்ததே கிடையாது. எலியேசர் சொன்ன வார்த்தையை நம்புகிறான். நீ அந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன். ரெபேக்கா அண்ட் ஐசக் நெவர் மெட் பிசிக்கலி. சரீரப்பரமாக ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒரு நாளும் சந்தித்தது கிடையாது. அவளுக்கு ஈசாக்கு எப்படி இருப்பார் என்றே தெரியாது. ஷீ ஹட் நோ ஐடியா வாட் ஐசக் லுக்ட் லைக். இது எலியேசர் தான், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஈசாக்கை பற்றி சொல்வது. அதனால் எலியேசர் வந்து ஆபிரகாம் பற்றியும் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை பற்றியும் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். அவர் எப்படி இருப்பார் அந்த தோற்றத்தையும் சொல்லுகிறார். அவர் வந்து அவருடைய ஃபேஸு விதமாக இருக்கும், அவருடைய பாடி விதமாக இருக்கும், எல்லாத்தையுமே சொல்கிறார். அது எலியேசருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி சொல்லும் பொழுது ஹி வாஸ் லுக்கிங் ஃபார், அவள் வந்து அந்த எலியேசருக்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது எலியேசர் வந்து அந்த வயல்வெளியில் வரும்பொழுது மிடில் ஆஃப் த ஃபீல்டில் அவன் தியானம் பண்ணக்கு அங்கே வரும்பொழுது ரெபேக்காளை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவளுக்கு என்ன சென்றால் அவங்க அவள் அப்படி அழகாக இருப்பார், அப்படி இருப்பார், அவருடைய பர்சனாலிட்டியெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அவரை எப்படியாலும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. இப்பொழுது ஈசாக்கு வரும்பொழுது ரியாலிட்டியை பார்க்குறா. போகும்பொழுது இந்த எலியேசர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இருக்கிறார். எலியேசர் எக்ஸாக்டாக சொல்லிட்டார். இப்போ நான் ரியாலிட்டி உண்மையாகவே அவர் சொன்னதை அப்படியே பார்க்குறேன். அதே போல் அருமையான நம்ம ரொம்ப நாள் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எலியேசருடைய மெசேஜ், பிரதர் பென்காமுடைய மெசேஜ் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கு. பாஸ்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே இயேசு எப்படியாப்பட்டவர், அவர் கிரியேட்டர், அவர் ரெடிமர், அவர் நம்முடைய பிரைட் க்ரூம், அவர் நமக்காக வெட்டிங் சப்பர் வைத்திருக்கார், மில்லினியம் வச்சிருக்கார். இதோ நம்ம உலகத்தை நியாயம் தீர்ப்போம், நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல அவரோடு கூட உட்கார்ந்துருப்போம். ஏதோ நம்ம குயினாக இருக்கிறோம், நமக்காக ஒரு பெரிய மாளிகை நியூ ஜெருசலேம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பாஸ்டர் உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை எல்லாத்தையுமே நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வரணும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும். உணர்ச்சி படும் பொழுது இப்பொழுது ஜேர்னியினுடைய கடைசியில் வந்துட்டு இந்த தேர்ட் எக்ஸைடஸ், இந்த தேர்ட் எக்ஸைடஸுடைய ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வேணும். இன்னும் சீக்கிரத்தில் நான் அவரை பார்க்க போகிறேன். அந்த பதான் அறாமல் அப்பிருந்து புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இத்தனை வருஷம் நம்ம மெசேஜில் வந்துட்டோம், நிறைய மெசேஜை கேட்டுட்டோம். டிபெண்டன் ஹெட்டிங்கில் நீங்கள் நிறைய மெசேஜை கேட்டுட்டீங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தான். இப்போ மிடில் ஆஃப் த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இதோ என்ன சொன்னால் இப்பொழுது நம்ம வந்து அவரை பார்க்குறோம், நேரடியாக பார்க்கிறோம். இவ்வளோ நாளும் நேரடியாக பார்த்தது கிடையாது, சந்தித்தது இல்லை. இப்பொழுது நேரடியாக பார்க்கும் பொழுது எலியேசர் சொன்ன மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்ட பிரசங்கத்தின்படியே எல்லாமே இருக்கு. ஒரு நாளில் ரியாலிட்டியாக இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த பட்டணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மில்லினியம் எல்லாமே நம்ம என்ன கேள்விப்பட்டோமோ, என்ன பிரசங்கத்தை கேட்டோமோ அப்படியே இருக்குது. அவர் டிரினிட்டி காடு கிடையாது. அவர் மூணில் ஒன்று, ஒன்றில் மூணு, இந்த டிரினிட்டி கிடையாது. அவர் ஒன் காட் இயேசுவையே நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. வேற யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஐஸ் ஆஃப் ஃபெய்த்தில் பார்க்குறோம், விசுவாச கண்ணால் பார்க்குறோம். ஒரு நாளிலே அவரை நாம் முகமுகமாய் காண்போம், அவரை எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும், அவரை நாம் தழுவிக்கொள்வோம். பாருங்க, அதனால் சாட்டன் கேனாட் ஸ்டாப் இட், ஆன் சாத்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நமக்குள்ள அந்த ஜீன் ஆஃப் காட் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அதை நம்ம தியானிக்கிறோம், அவரை காணாதிருந்து அவனத்தில் அன்பு கூறுகிறோம். அதனால் நம்ம இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். ஒரு நாளில் டைரக்ட் யூனியனில் வரும் பொழுது என்ன செய்வோம் என்றால், அங்கே ரியாலிட்டி அப்போ நம்ம கேட்ட பிரசங்கம், நம்ம தியானித்தது, பிரதர் பென்கான் சொன்னபடி, பாஸ்டர் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல வேளை நான் விசுவாசித்தேன், நான் விசுவாசியமாக போயிருந்தா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. நான் விசுவாசித்தேன், அந்த வார்த்தைகளை சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தேன். விசுவாசித்தது இப்பொழுது ரியாலிட்டியாக மாறிட்டு. ஹல்லேலூயா. அதுக்காக தான் எலியேசரை கொண்டார், அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு பிரதர் பென்கானை கொண்டார் என்று அப்பொழுது நம்ம ரியலைஸ் பண்ணும் பொழுது அந்த சந்தோஷம் எவ்வளோ பெருசாக இருக்கு. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கிறோம், லாஸ்ட் சோலுக்காக நம்ம காத்திருக்கோம். அந்த லாஸ்ட் சோல் அது உள்ளே வரும் பொழுது எரிஞ்ச ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட தம்மாக மாட்டார், எல்லா ஃபர்னிச்சரையும் உள்ளே கொண்டு வரோம். அவன் செய்த எல்லாத்தையும், அந்த தொங்கு துறைகள் எல்லாத்தையுமே மோசை கொண்டு வரும் பொழுது வேலை ஃபினிஷ் ஆகுது. வேலை ஃபினிஷ் ஆகும் பொழுது மேகஸ்தம்பம் வந்து நிரப்புகிறது, குளோரி நிரப்புகிறது. அதே போல் எல்லாம் வந்த உடனே நீங்கள் குளோரிஃபைடு ஆவீங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறென்றால், புயிர்ப்பு விசையானது உங்களை கீழே பிடிச்சி இழுத்து வைக்க முடியாது, நீங்கள் மேலே போயிடுவீங்க. உங்களுடைய வியாதி, உங்களுடைய பிரச்சனை, மனுஷங்களுடைய போராட்டம், இதோ ஃபேமிலி போராட்டம், சுற்றுப்புற போராட்டம், எல்லா விதமான போராட்டங்களும் எல்லாம் நம்முடைய பிடியை தளர விட்டுரும். நம்ம ஃப்ரீயாக மேலே போய் ஆண்டவரை சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கணும். The final stage of the third exodus. Third exodus in the final stage la vandirukku, kadaisi kattathila vandirukkeenga. Idu aarambamagavilla, aarambathila varala, neenga kadaisi la vandirukkeenga. Ippozhudhu naam avarai sandhikka vendina. Ayathamani ayathama, manaiyattini ayathama, alangaram ellamanada. அந்த பாட்டியை படித்து அதனுடைய முதல் சரணத்தையும் படிக்க முடியாத கேட்டுக்கொடுக்குறேன். அது முதல் சரணம் எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து ஆயத்தமா நீ ஆயத்தமா, மனையாட்டி நீ ஆயத்தமா, அலங்காரம் எல்லாம் ஆனதா என்றதானே அந்த பாடல். இம் அதன் முதல் சரணத்தையும் நம்ம எல்லாரும் கருத்தை உணர்ந்தவர்களாக நம்ம பாடலாம். ஆயத்தமா நீ ஆயத்தமா, மனையாட்டி நீ ஆயத்தமா, அலங்காரம் எல்லாம் ஆனதா, தரிக்கவாம் கருந்தரும் நம் பாடுகிறோம், மறு இந்தரே எதிர்நோக்கி அழைக்க பழஞ்சே சுவருவார் அழைக்கிறேன். Hallelujah, I'm going to sing the song. Hallelujah, I'm going to sing the song. Hallelujah, I'm going to sing the song. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாமே உம்முடைய ஒர்க். எங்களை நீர் டிசைன் பண்ணியிருக்கு, தாயின் கற்பத்திலே டிசைன் பண்ணியிருக்கு. எங்களுக்குள்ளே இந்த சீடை பிளேஸ் பண்ணுறோம், அது இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் ஆகுது. எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் எங்களை சப்மிட் பண்ணும் பொழுது, ஒன்றுமில்லை என்று தாழ்த்தும் பொழுது எங்களை பயன்படுத்துகிறீங்க. எங்களுக்கு கிரேஸ் தருகிறீங்க, எங்களுக்கு அனாயிண்டிங் தருகிறீங்க. முடிவிலே எங்களுக்குள்ளே அந்த ராப்சரை வச்சிருக்கிறீங்க. ஒரு நாளில் நாங்கள் மகிமை அடைவோம், மனவாளனை சந்திப்போம். எல்லா ப்ராப்ளமும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா மனஸ்தாபங்களும், எல்லா குழப்பங்களும் எங்களை விட்டு முற்றிலும் நீங்கிவிடும். உயிர்ப்பு விசையானது தங் பிடியை தளர விடுவது போல சாத்தான் எல்லா பிடியும் தளர விடுவான். நாங்கள் மகிமையிலேயுமே சந்திப்போம். எங்களை மகிமையினால் நிரப்புவி. கோதாவே, உம்முடைய வார்த்தை சத்தியமானது, அது நித்தியமானது. சாத்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. கோதாவே, எங்களை நீ பாதுகாக்கிறீரி. எங்களை இப்பொழுது உலகத்தில் வைத்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் வைத்திருக்கிறேன். எங்களை கொண்டுள்ள அந்த சித்தம் நிறைவேறட்டும். எங்களை சப்மிட் பண்ணுகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்களை ஒரு பிரைடாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய காட்சியிலே நாங்கள் அவிதமாக இருக்கிறோம். இப்பொழுது அந்த காட்சியானது வெளிப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு நாளிலே மகிமையிலே உமோடு கூட நாங்கள் வாழுவோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, விதமான பிளான் வைத்திருக்கிறேன். இந்த பிளானை சாத்தான் ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்கள் அவ்விதமாக அந்த ஆட்ரிபியூட்ஸ் எங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் என்று அறிந்திருக்கிறோம். உங்களுடைய தீர்மானத்தின்படி, ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ள போகிறதுக்காக சோற்றும். இப்பொழுது எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. உண்மை நம்பியிருக்கிற ஒருவராகிலும் கைவிடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும், வெக்கப்பட்டு போகாதபடி பாத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்துக்கு வரும் வரைக்கும் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி எங்களை நீர் வழி நடத்துவீராக. துதி கன மைமையெல்லாம் உமக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம்.
எடுத்தாரேசு தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாய். நான் ஏசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அணிந்து அவரை
கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.